எங்கும் தமிழ் வேண்டும், எதிலும் தமிழ் வேண்டும் என்று தனக்கு நினைவு தெரிந்தவரை தமிழுக்காகவே வாழ்ந்தவரும் தமிழ் தேசிய உணர்வாளர், தீவிர செயற்பாட்டாளர் என்று ஆஸ்திரேலிய தமிழர்களால் அறியப்பட்டவருமான மருத்துவர் பொன் சத்யநாதன் அவர்கள் நேற்று முன்தினம் மெல்பர்னில் காலமானார். யாழ்ப்பாணம் கரவட்டியில் 1948 ஆண்டு நவம்பர் 17 திகதி பிறந்த பொன் சத்யநாதன் அவர்கள் மருத்துவராக பட்டம் பெற்று யாழ் போதனா வைத்தியசாலையில் பணியாற்றினார். பின்பு மேற்படிப்புக்காக இங்கிலாந்து சென்ற அவர் அங்கும் தமிழர் அமைப்புகளுடன் சேர்ந்து இயங்கி அவற்றினூடாக தமிழ் மக்களுக்கு தொண்டாற்றினார். 1986 ஆண்டு ஆஸ்திரேலியாவில் குடியேறிய பின்னரும் தனது தமிழ் பணிகளை தொடர்ந்தார். அது மட்டுமல்லாமல் ஈழ விடுதலை போராட்டம் மீது ஆழ்ந்த பற்று கொண்ட இவர் இதற்கென பல்வேறு வழிகளில் பங்காற்றியுள்ளார். தாயகத்திலிருந்து பல இளைஞர்கள் ஆஸ்திரேலியாவில் கல்வி வாய்ப்பு பெறுவதற்கு ஆக்கப்பூர்வமாக ஆதரவு வழங்கிய பொன் சத்யநாதன் அவர்கள் ஈழத்தமிழ் சங்கத்தின் நிறுவன உறுப்பினராகவும் அவ்வமைப்பின் தலைவராகவும் இருந்து ஈழத்தமிழ் சங்கத்தின் செயற்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்தார். தமிழர் புனர்வாழ்வு கழகம் மற்றும் ஆஸ்திரேலிய மருத்துவ நிதியம் ஆகியவற்றின் செயற்பாடுகளிலும் முன்னின்று செயற்பட்ட இவர் தமிழின உணர்வாளர் பல நெடுமாறன் தலைமையிலான உலக தமிழர் பேரமைப்பின் துணைத் தலைவர்களில் ஒருவராகவும் இருந்துள்ளார். மெல்பர்னில் தமிழ் பாடசாலைகளை தொடக்கி நடத்துவதிலும் புலம்பெயர் தேசங்களில் தமிழ் கல்வி கற்பிக்கும் முறைமையை வடிவமைப்பதிலும் முன்னோடியாக விளங்கினார். இதேவேளை மருத்துவர் பொன் சத்யநாதன் குறித்த தனது நினைவுகளை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் தமிழகத்திலிருந்து திரைப்பட கலைஞர் சிவகுமார் அவர்கள்.
இனிய நண்பர், மறைந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்தேன். 1992 நான் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற 5வது உலக தமிழ் பண்பாட்டு மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள துணைவியாருடன் வந்தேன். அப்போது மெல்பர்ன் விமான நிலையத்தில் டாக்டர் சத்யநாதனும் செந்துரன் தம்பதியர் இன்முகத்தோடு எங்களை வரவேற்றார்கள். மாநாட்டு நிதிக்காக ஹைடில்பர்க் மக்கள் கலைமன்ற கலையரங்கிலே நடைபெற்ற நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருந்தார்கள். மறுநாள் நேஷனல் ஆர்ட் கேலரி, பிளே ஹவுஸ் ஸ்டுடியோ, வெஸ்ட்கேட் பாலம், பார்லிமெண்ட் கட்டடம் என எல்லா இடங்களுக்கும் எங்களை அழைத்துச் சென்று காட்டினார்கள். 15 ஆஸ்திரேலியா பயணத்தில் மறக்க முடியாதவர்கள் டாக்டர் சத்யநாதனும் செந்துரனும். தமிழகத்தில் மாநாடுகள் நடந்த போதெல்லாம் டாக்டர் சத்யநாதன் தவறாமல் வந்து கலந்து கொண்டு மேடையில் கட்டுரைகள் கவிதைகள் வாசிப்பார். குமரி முனையில் வள்ளுவர் சிலை திருப்பழாவில் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சென்னை வந்தவர் எங்கள் இடத்திலே விருந்து உண்டு சென்றார். துணைவியாரும் தவறாமல் வருவார். அவர்களுக்கு ஒரு வாரிசு இல்லையே என்று எப்போதும் நான் இயங்கியதுண்டு. சமீபமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தவர் இப்போது இறைவனை சேர்ந்த செய்தி அறிந்து மிகவும் வருந்தினேன். அவர் ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொண்டு அவரது துணைவியாருக்கும் உறவினர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புடன் சிவகுமார்.
சிவகுமார் அவர்களை தொடர்ந்து மருத்துவர் பொன் சத்யநாதனுடன் நெருக்கமாக இருந்தவர்களில் ஒருவரான ரஜீவன் அவர்கள் தமது நினைவு பகிர்வை முன்வைக்கிறார்.
திரு சத்யநாதன் அவர்களை பழகுகின்ற பாக்கியம் கிடைத்த ஒருவரில் நானும் ஒருவன் என்ற வகையில் அவரை பற்றி சொல்லுவதென்று சொன்னால், அவருடைய சரித்திரம் ஆஸ்திரேலிய தமிழ் மக்களுடைய சமூகத்தினுடைய சரித்திரத்தோடு ஒன்றி இணைந்த ஒன்றாகவே கருதப்பட வேண்டும். 80களின் ஆரம்பத்திலிருந்து அவருடைய பங்களிப்பு, சேவை, அர்ப்பணம் தமிழ் சமூகத்தோடு ஒன்றிணைந்தது. அவருடைய வாழ்வு, அவருடைய சேவை, அவருடைய அர்ப்பணிப்பு இறை ரெண்டு வகையாக கொள்ளலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த அவருடைய தமிழ் உணர்வு, பள்ளிக்கூடங்கள் பற்றிய அவருடைய அக்கறை, தமிழுலக பத்திரிகையின் பங்களிப்பு, இலக்கியம் பற்றிய அவருடைய சிந்தனை, சமூக சேவை சார்ந்த அவருடைய செயற்பாடுகள், அது எல்லோருக்கும் ஒரு வகையில் தெரிந்த ஒன்றாகவே இருக்கிறது. அது மெல்பர்ன் மட்டுமல்ல, ஆஸ்திரேலியா மக்கள் முழுவதும், தாயகத்தில் கூட அவருடைய அந்த சேவைகளின் செயற்பாடு மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு தெரிந்த ஒன்றாகவே இருந்தது. ஆனால் அவரை பற்றிய தெரியாத ஒரு முகமும் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், விளம்பரங்களை விரும்பாமல் தன்னுடைய பணியை தமிழ் மக்களுக்காக அவர் ஆற்றியிருந்தார். அந்த அடிப்படையிலே அவர் மற்றவர்களுக்கு தெரிந்தாக இல்லாமல் பொதுவாக எல்லோரும் அறிந்திராத பல அர்ப்பணிப்புகளை, பல சேவைகளை தமிழ் மக்களுக்கு செய்திருந்தார். குறிப்பாக தாயகத்திலும் சரி இங்கேயும் சரி தமிழை நாங்கள் ஒளி வடிவமாக மாற்றி, அதாவது ஸ்பீச் ரெகக்னிஷன் என்று சொல்லுகின்ற அந்த அடிப்படையில் தமிழை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக கருணித்துறையிலே மிகப்பெரிய ஆர்வத்தை, ஒரு MBBS டாக்டராக இருந்த பொழுதிலும் தானும் அதனை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றதுக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து அதன் மூலம் தன்னுடைய வீட்டிலே ஒரு கம்ப்யூட்டர் லேப் என்று சொல்வார்கள் அதை வைத்திருந்து அந்த வகையிலே பெரும்பணி ஆராய்ச்சிகளை செய்து கொண்டு வந்தவர். அந்த முயற்சி இறுதி வெற்றியை அடையவில்லை என்றாலும் பெருமளவிலான அந்த காலகட்டத்தில் 80களில் 90களில் அது மிக மிக முன்னோடியான ஒரு நிகழ்வாகவே ஆராய்ச்சியாகவே இருந்தது. அது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மற்ற ஆராய்வுகளுக்கு அடிகோலியது என்று தான் சொல்ல வேண்டும். அதைவிட இல்லை தாயகத்திலும் அந்தவருடைய விஞ்ஞானத்தை கொண்டு செல்வதில் அவர் பெரும்பங்கு ஆற்றியிருந்தவர். குறிப்பாக தடை செய்யப்பட்டிருந்த நேரங்களில், தொழில்நுட்பம் இல்லாத அந்த நேரங்களில் அதை மக்களுக்கு அங்கே கொண்டு செல்வதில் அவர் பெரும்பங்கு ஆற்றியிருந்தார். இதைவிட இங்கே பேவூரில் அமைந்திருந்த தமிழ் தகவல் நிலையம் அல்லது தமிழ் கம்யூனிட்டி சென்டரை தொடங்குவதில் அவருடைய பங்களிப்பு ஆரம்பத்திலிருந்து இது மிகப்பெரிய அளவிலே இருந்தது. அதை பராமரிப்பதிலும் அவருடைய பங்களிப்பு இருந்தது. அதை அதிலே பலன் பெற்றவர்கள் பல பேர். இந்த வகையில் அவரை நாங்கள் ஒன்று டாக்டராக 80களில் தமிழ் டாக்டராக அவர் இருக்கும் பொழுது காலை 6 மணியில் தொடங்கி இரவு 9 மணி வரை சேவையாற்றிவிட்டு இரவு அவருடைய இரவு இல்லத்துக்கு நாங்கள் போயிருக்கும் பொழுது இரவுகளில் ஒரு தட்டோடு வந்து இருந்து எங்களோடு இருந்து பல நண்பர்களோடு கலந்து பேசி 9 மணி தொடங்கிய அவர் அந்த உரையாடல் இரவு நீண்ட நேரம் சென்று 1 மணி வரை முடிகின்ற அந்த சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்களில் அவருடைய கருத்துக்களை கேட்டு அவருடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுகிற பாக்கியம் உண்மையில் கிடைத்ததை நான் பெருமையாகவே என்று கருதுகின்றேன். சத்யநாதன் அவர்கள் ஒரு லட்சிய மனிதர். அந்த வகையிலே அவருடைய குணாதிசயம் ஒரு லட்சியம் சார்ந்ததாகவே இருந்தது. எல்லாவற்றையுமே அவர் தன்னுடைய அந்த லட்சியம், மக்கள் சார்ந்த அந்த உணர்வு, அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய வேண்டும் என்று இருக்கிற அந்த ஒரு வெறியோடு தான் எல்லாவற்றையுமே பார்ப்பார். மக்களுக்காக மக்களுக்காக என்று வாழ்ந்தவர். தனக்கு மக்கள் இல்லை என்ற பொழுதிலும் எல்லோரையும் மக்களாக நினைத்தவர். தமிழ் மக்கள் மொழியால் ஒன்றுபட வேண்டும் என்றது அவருடைய ஒரு குணாதிசயமாக இருந்தது. வள்ளுவமே மதம் என்று வாழ்ந்தவர் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அவருடைய மற்றொரு குணம், எதையும் ஒரு ஒரு சமூகம் சார்ந்து பார்க்கிற ஒரு குணாதிசயம் இருந்தது. அந்த வகையிலே சமூகம் சார்ந்த உணர்வுகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதே நேரத்தில் மற்றவர்களும் அதை பின்பற்ற வேண்டும் என்பதில் மிகப்பெரிய ஒரு அக்கறை உள்ளவராக இருந்தவர். அவருடைய அந்த வள்ளல் தன்மை என்பது மிகப்பெரிய குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். தனக்கென வாழாமல் தான் சார்ந்து வாழ்ந்த சமூகத்துக்காக அவர் பெரிய அளவிலே தனது வள்ளல் தன்மையை, கொடைத்தன்மையை காட்டி தன்னுடைய உழைப்பை இந்த சமூகத்தின் பிழைப்புக்காக அர்ப்பணித்தவர். அத்தகைய அந்த மகான், அந்த போராளி, அந்த நாட்டுப்பற்றாளர் மரணத்துக்குள் மரணிப்பவர் அல்ல. அவர் எங்கள் மனங்களில் என்றென்றும் நிலைத்து நிற்பார் என்பதே உண்மையாகும்.
2012 ஆஸ்திரேலிய கம்பன் கழகத்தின் சான்றோர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட பொன் சத்யநாதன் அவர்கள் டிமென்ஷியா எனப்படும் நினைவு மறதி நோய்க்கு ஆளான நிலையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை தனது 69வது வயதில் இவ்வுலகிலிருந்து நிரந்தரமாக விடைபெற்றாா்.